கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அளவிலா கருணையும் நிகரிலா கிருபையும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய பேரருளாலும் பெருங்கிருபையாலும் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை தெரிந்து நம்முடைய வாழ்க்கையிலும் அதனை பின்பற்ற வேண்டும் என்ற உன்னத எண்ணத்தோடு உயர்வான ஆசையோடு இங்கே நாம் குழுமியிருக்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய குழுமத்தை கபூல் செய்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்முடைய வாழ்க்கையின் அனைத்து விஷயங்களிலும் பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக என்ற துவா செய்தவண்ணமாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்குரியவர்களே, நேற்றைய தினம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் நடைபெற்ற இரண்டு மகத்தான சம்பவங்கள், ஒன்று ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றது, அதுவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் மிகப்பெரிய மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருந்ததென்றால், அடுத்த மூன்றாவது நாளிலே ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்று அடுத்த மூன்றாவது நாளிலேயே இன்னொரு மிகப்பெரிய ஒரு இன்ப அதிர்ச்சி சஹாபாக்களுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் காத்திருந்ததென்றால், அது ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இஸ்லாத்திற்கு வந்த செய்தி. இந்த இரண்டு சம்பவங்களும் அடிபட்டு காயப்பட்டு உதயப்பட்டு சொந்த மக்களாலேயே வதைக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு நாளுக்கு நாள் தினம் தினம் தங்களுடைய உயிரை கொஞ்சம் கொஞ்சமாக மாய்த்துக் கொண்டிருந்த சஹாபாக்களுக்கு ஒரு மிகப்பெரிய புத்துணர்வாகவும் ஒரு மிகப்பெரும் ஆறுதலாகவும் அவர்கள் காயம்பட்ட உள்ளங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மருந்தாகவும் இருந்தது ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இஸ்லாத்திற்கு வந்தது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்துக்கு வந்த வரலாற்றை சம்பவத்தை நேற்று தினம் உங்களுக்கு சொன்னேன். சஹாபாக்கள் எல்லாம் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் முழக்கமிட உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்தார்கள். மொழிந்தவுடன் நேரா அபூஜஹலுடைய வீட்டிற்கு வந்தார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அதுவரை இஸ்லாத்தை ஏற்ற விஷயம் அபூஜஹலுக்கு தெரியாது. நேரா அபூஜஹலுடைய வீட்டிற்கு வந்து கதையை தட்டியவுடன், யார்? இப்னு ஹத்தாப். ஹத்தாபுடைய மகன் வந்திருக்கின்றேன். அப்படியா, மரஹபா, அஹலம் வசஹலா, வாங்க வாங்க, வருக வருக என்று ஆசையோடு வந்து கதவை திறக்கின்றான் அபூஜஹல். உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து அபூஜஹலுக்கு சொல்கின்றார்கள், அபூஜஹலே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னை தன்னுடைய மார்க்கத்திற்காக கபூல் செய்து கொண்டான். நான் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மத் ரசூலுல்லாஹ் என்ற கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் என்ற செய்தியை சொன்னவுடன் அபூஜஹல் வேகமாக தன்னுடைய வீட்டு கதவை சாத்தி, அஹ்சாக் அல்லா வா அஹ்சா முஹம்மதம் வதீனஹோ, அல்லாஹ் உன்னையும் முஹம்மதையும் அவர் கொண்டு வந்த மார்க்கத்தையும் அல்லாஹ் கேவலப்படுத்துவானாக, இழிவுபடுத்துவானாக என்று சொல்லி வேகமா டமான் கதவு அடைச்சிடறான். அடைச்சவன உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. வந்து ஒரு விஷயம் கேட்கறாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரவர்களே, அல் நஹனு ஃபி ஹக்கின் இன்தல் ஹயாத்தி வல் மௌத், நாம் உயிரோடு இருந்தாலும் அல்லது அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக மரணித்து விட்டாலும் இரண்டு நிலையிலும் நாம் உண்மையின் மீது தான் இருக்கின்றோம். நாம் உயிரோடு இருந்தாலும் உண்மையின் படிதான் இருக்கிறோம், சத்தியமான மார்க்கத்தின் படிதான் இருக்கின்றோம். மரணித்தாலும் நாம் உண்மையின் படிதான் இருக்கின்றோம், அல்லாஹ்வுடைய தீன் அல் இஸ்லாத்தின் படி சத்தியமான மார்க்கத்தின் படிதான் இருக்கின்றோம். இது உண்மைதானே? ஹல் நஹனு அலா ஹக்கின், நாம் உண்மையின் மீது தானே இருக்கிறோம், இருந்தாலும் சரி மூத்தானாலும் சரி உயிரோடு இருந்தாலும் சரி. கேட்டவன பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன உமர் இப்படி கேட்கிறாங்களே அப்படின்ட்டு, ஆமா இதுல என்ன சந்தேகம், நம்ம உயிரோடு இருந்தாலும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல தான் இருக்கிறோம், மூத்தானா அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல தான் இருக்கிறோம், இதுல என்ன சந்தேகம்? உடனே உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க, அப்படின்டா யா ரசூலல்லாஹ், ஏன் நாம் இன்னும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மறைத்து மறைத்து வைக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏன் இன்னும் மறைஞ்சு மறைஞ்சு தார் அர்க்கம் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுல பண்ணோம், வாங்க எல்லாரும் சேர்ந்து காபத்துல்லாக்கு போவோம், அங்கே அல்லாஹ்வுடைய தக்பீரை ஓங்கி ஒழித்து அங்கே நாம் ஜமாத்தா தொழுவோம், எல்லாரும் தொழுவோம், குறைஷியில் என்ன பண்றாங்க பாத்துருவோம் அப்படின்ற உடனே சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு பெரிய உத்வேகம் வருது. உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரழியல்லாஹு தன்னுடைய ஆலோசனையை ஏற்று இரண்டு ஜமாத்தாக இரண்டு அணிகளாக பிரித்து முதல் அணிக்கு ஹதரத் வலது பக்க அணிக்கு ஹதரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹுவையும் இடது பக்க அணிக்கு ஹதரத் ஹம்ஸா ரழியல்லாஹு அன்ஹு அமீரா நியமிச்சு ரெண்டு அணிக்கு நடுவுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து வர முஸ்லிம்களுடைய கூட்டம் முதன் முதலாக மக்கத்து வீதிகளிலே பீடு நடை போட்டு ஹரமுக்கு வர்றாங்க, காபத்துலாக்கு வர்றாங்க. வந்த உடனே குறைசிகால ஒன்னும் செய்ய முடியல, ஏன்னா ஒரு அணிக்கு தலைமை தாங்கி வருது யாரு, ஹம்ஸா ரழியல்லாஹு அன்ஹு, இன்னொரு அணிக்கு தலைமை தாங்கி வருது உமர் ரழியல்லாஹு அன்ஹு, ரெண்டுக்கு நடுவில் வருது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால அவங்களால ஒன்னும் செய்ய முடியல, அப்படியே விழிப்பு திங்கி பார்த்துட்டு இருக்கிறாங்க. சஹாபாக்கள் தைரியமா வந்தாங்க, அல்லாஹ் அக்பர் என்ற முழக்கத்தோடு ஹரமுக்குள்ள வந்தாங்க, வந்து அல்லாஹ் தொழுதாங்க, அல்லாஹ் துவா செஞ்சாங்க, கலைஞ்சு போனாங்க. இது குறைசிகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசிங்கமாக ஒரு கேவலமாக ஆயிப்போச்சு. நம்ம இவ்வளவு பெரிய கூட்டமா இருந்தோம், இவ்வளவு பெரிய வல்லமையான மக்களா இருந்தோம், நமக்கு நாளுக்கு நாளே தோல்விதான் ஏற்படுது, நம்ம செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாம் பாழாதான் போய்கிட்டு இருக்குது. ஆனா நாம் யாரை அழித்து தீர வேண்டும் என்று கங்கணம் கட்டிட்டு இருக்கோமோ அவங்களுக்கு நாளுக்கு நாள் வளர்ச்சி வந்துட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி குறைசிகளுக்கு ஒரு பெரிய ஆதங்கமாயிடுது. எந்த அளவுக்கு நான் சகோதர பிற்காலத்தில் அப்துல்லா இப்னு மசூத் ரழியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நேற்று சொன்ன யாரா இருந்தாங்க, அவங்க ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு இடையன் அப்துல்லா இப்னு மசூத் ரழியல்லாஹு அன்ஹு. அவங்க சொல்றாங்க, உமர் ரழியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்திற்கு வரும் வரை காபத்துல்லா பக்கத்துல போறது கூட எங்களுக்கு அருகது கிடையாது, எங்களுக்கு தைரியம் கிடையாது, எங்களுக்கு உரிமை கிடையாது. அங்க போய் தொழுது ரசூலுல்லாஹி அடி வாங்குவாங்க, சித்திரவதை பண்ணுவாங்க, அது வேற விஷயம், அது பக்கத்துல போறது கூட எங்களுக்கு உரிமை கிடையாது. உமர் ரழியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்துக்கு வந்த பிறகுதான் காபத்துல்லா பக்கத்துல போறது மட்டும் இல்ல, அங்கேயே போய் பப்ளிக்காக தைரியமாக பகிரங்கமாக தொழக்கூடிய உரிமை எங்களுக்கு கிடைச்சது. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முந்தைய நாள் துவா செஞ்சாங்களே, அல்லாஹும் அய்யிதஹாதத்தீன், அல்லாஹும் அய்யிதஹாதத்தீன் இப்னுல் ஹத்தாப் இப்னுல் ஹக்கம், யா அல்லாஹ் இந்த அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நீ ஹத்தாபுடைய மகனை கொண்டோ அல்லது ஹிஷாமுடைய மகன் அபூஜஹலை கொண்டோ நீ உறுதிப்படுத்துவாயாக அப்படின்னு ரசூலுல்லாஹ் துவா கேட்டாங்க. பாருங்க, அந்த துவா கபூலாகி ஹத்தாபுடைய மகன் உமர் ரழியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்துக்கு வந்த பிறகுதான் இஸ்லாத்திற்கே ஒரு பலம் கிடைச்சது, இஸ்லாத்திற்கே ஒரு பெரிய பலம் கிடைச்சது. அதுக்கு அப்துல்லாஹ் இப்னு மசூத் ரழியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, சகோதரர்களே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படி உமர் ரழியல்லாஹு அன்ஹு விஷயத்துல அப்படி என்னதான் அளப்பரிய நன்மை நாடுனாலும் தெரியல, அவருடைய வாழ்க்கை முழுவதுமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு அவருடைய வாழ்க்கை முழுவதுமே கியாமத்தினால் வர வரக்கூடிய முஸ்லீம்களுக்கு ஒரு பெரிய ஒரு படிப்பினையாகவும் ஒரு பாடமாகவும் ஒரு உத்வேகமாகவும் ஒரு என்கரேஜ் பண்ணக்கூடிய ஒரு உற்சாகம் ஊட்டக்கூடிய வாழ்க்கையை மாத்தம் அதற்கு உமர் ரழியல்லாஹு அன்ஹு வாழ்க்கை இருந்துச்சு. இஸ்லாத் இன்னைக்கும் பார்த்ததுன்னா இஸ்லாமிய வரலாற்றில் சகோதரர்களே எதிரிகளுடைய பார்வை எதிரிகளுடைய உமர் ரழியல்லாஹு அன்ஹு பேரை கேட்டாலே எதிரிகள் நடுங்கக்கூடிய அளவுக்கு ஒரு தைரியத்தையும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் மீது பற்றையும் அதற்கு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்திருந்தான். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது மட்டுமல்ல ஆன்மீக ரீதியாக மார்க்கத்தை பற்றி ரொம்ப தெரிஞ்சவங்க, ரொம்ப ஆழமான கருத்துடையர்கள், ஒரு விஷயத்திலையும் சும்மா ஏதோ வெட்டின குத்தின அடிதடிக்கு மட்டும் தான் லாய்க்கே. சில பேருக்கு பாத்தீங்கன்னா நல்ல வீரனா இருப்பாங்க, எதனால தாட் முன்னாடி நிற்பாங்க, ஆனா கழுத்துக்கு மேல வேலை செய்யாது, கழுத்துக்கு மேல வேலை செய்யாது. ஆனா உமர் ரழியல்லாஹு அப்படி அல்ல, நல்ல அறிவாளியா இருந்தாங்க, நல்ல திறமசாலியா இருந்தாங்க, அதே நேரத்தில் வீரத்திலும் தைரியத்திலும் ரொம்ப முன்னாடியா இருந்தாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா பேசுவாங்க, நல்ல பெரிய சிந்தனாவாதியா இருப்பாரு, அறிவுஜீவியா இருப்பாரு, ஆனா தைரியமே இருக்காது, கோழையா இருப்பாரு, பைந்தாங்கோலியா இருப்பாரு. ஆனா ரெண்டுக்கு மாற்றமாக உமர் ரழியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தைரியத்தையும் கொடுத்திருந்தான், அறிவையும் கொடுத்திருந்தான், நல்ல பாரி அறிவு. எந்த அளவுக்குண்டா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னாடி அவங்க வரலாறு வரும் பாருங்க, அவனுக்கு சம்பவங்கள் வரும்பொழுது பல விஷயங்கள் அதற்கு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அனுபவம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆலோசனை சொல்லுவாங்க, யார் ரசூலுல்லாஹ் இப்படி செஞ்சா என்ன அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசிப்பாங்க, உமர் வந்து இப்படி ஒரு ஆலோசனை சொல்றாங்களே இது சரியாகுமா அப்படின்னு யோசிப்பாங்க. ஒரு சில மணி நேரங்களில் அல்லாஹ் ரப்பல் ஆயத்தை இறக்குமா, உமர் ரழியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னாங்களோ அது சாதகமா, அல்லாஹ் ஆயத்தை இறக்குமா. அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்துல இன்னல்லாஹ யன்திகாலா லிசானி உமர், உமருடைய நாவிலே உட்கார்ந்து அல்லாஹ் பேசுகிறான் அப்படின்னாங்க, உமருடைய நாவில உட்கார்ந்து அல்லாஹ் பேசுகின்றான். அந்த அளவுக்கு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவருடைய கருத்து சிந்தனையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிந்தனைக்கு ஒத்திருந்தது, அவர்களுடைய சிந்தனைக்கு ஏற்றவாறு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வசனங்களை இறக்கினார். அதுல குறிப்பா பெண்களுடைய பர்தா விஷயம், பெண்களுடைய பர்தா இருக்கிறதா ஹிஜாபுடைய விஷயம், பெண்கள் ஆண்களை விட்டு மறைஞ்சிருக்கணும், தங்களுடைய அழகை மறைக்கணும், தங்களுடைய முகத்தை ஆண்களுக்கு காட்டக்கூடாது என்ற இந்த சட்டம் இருக்குது பாருங்க, அதற்கு உமர் ரழியல்லாஹு அன்ஹு விருப்பம், அவருடைய விருப்பத்திற்கு ஏற்றவா அல்லாஹ் ஆயத்திருக்கலாம். உமரதுல கேட்டாங்க, யார சொல்ல பொம்பளைங்க இப்படி தாறுமாறா கட்டாம போச்சாலும் வருதுங்க, நமக்கு மனசு நிலையில இருக்க மாட்டேங்குது, நம்மளோட நம்மளா ஒன்னா வந்து கலந்துருதுங்க, நிக்குதுங்க, போதுங்க, வருதுங்க, இதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணக்கூடாதா, ஹிசாப் ஹிஜாப் ஹிஜாப் இறக்கக்கூடாது, அல்லாஹ் ஆயத்த இறக்கக்கூடாதா அப்படின்னா கேட்டாங்க, அல்லாஹ் அப்படின்னா ஹிஜாபடி ஆயத்த இறக்கலாம். இப்படி உமர் ரதியல்லாஹு அன்ஹுவுடைய கருத்துக்கு ஏற்ப இறங்கிய வசனங்கள் மட்டும் சகோதரர்களே 23 மேற்பட்ட வசனங்கள் குர்ஆன்ல, 23 சம்பவங்கள், 23 சட்டங்கள். அதற்கு உமர் ரதியல்லாஹு என்ன சொல்றாங்களோ அதுக்கு சாதகமா அல்லாஹ் ஆயத்த இறக்குவான். அதனாலதான் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி இதா சலக்க உமர் பி தரீகின், உமர் ஒரு பாதையிலே நடந்து சென்றால் அந்த பாதையில் நடக்கிறது யாருக்கு தைரியம் கிடையாது, சைத்தானுக்கு தைரியம் கிடையாது, வேறொரு பாதையில ஓடி போயிடுவான் சைத்தான். எனக்கு பிறகு ஒரு கால் நபி வருவது வரும் என்று அல்லாஹ்வுடைய தீர்மானத்தில் இருந்திருந்தால் லக்கான உமர், அதற்கு உமர் தான் முழுக்க முழுக்க தகுதியானவர். எனக்கு பிறகு நபி வருவது யார் தான் தகுதியானவர், யார் தான், மிர்சா குலாம் அஹமது காதியானி இல்ல, எனக்கு பிறகு ஒரு நபியா வருவதா இருந்தால் அதற்கு முழுக்க முழுக்க தகுதியானவர் உமர் ரதியல்லாஹு அன்ஹு தான். உலாக்கில் லா நபிய பாதி, ஆனா எனக்கு பிறகு என்ன கிடையாது, நபியே கிடையாது. இப்படி உமரதினுடைய சம்பவங்களை உமரனுடைய போல சொல்லிட்டே இருக்கலாம். சஹீஹ் புகாரில ஒரு ஹதீஸ் வருது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை சுபஹ் தொழுது சஹாபாக்கள் பேசிட்டு இருக்காங்க, நான் ராத்திரி ஒரு கனவு கண்டேன், அந்த கனவுல என்னன்னு சொன்னா எனக்கு வந்து ஒரு கோப்பையில பால் கொடுக்கப்படுது, நான் அந்த பாலை குடிச்சிட்டு மிச்ச பாலை யார்ட்ட கொடுக்கலான்னு பாக்குறேன், பக்கத்துல உமர் உட்கார்ந்தாரு அவர்கிட்ட குடிச்சிட்டேன், எல்லா பாலையும் அவரே குடிச்சு முடிச்சிட்டாரு அப்படிங்கிறாங்க. அப்ப சஹாபாக்கள் கேக்குறேன், யார சொல்லலாம் அப்படி பால்டா என்ன, பாலுக்கு என்ன அர்த்தம், சொல்லுவாங்க பால் என்றால் இல்மு, மார்க்க ஞானம், மார்க்க நுண்ணறிவு. அல்லாஹ் எனக்கு கொடுத்தது போக மிச்ச அறிவு யாரு கொடுத்தான், உமர் ரதியல்லாஹு கொடுத்தான். அப்ப அந்த அளவுக்கு அறிவிலும் தேர்ந்தவர்களா இருந்தாங்க, நல்ல சீரிய சிந்தனாவாதியா இருந்தாங்க. அதனாலதான் மகாத்மா காந்திக்கும் உமருக்கும் என்னங்க சம்பந்தம், மகாத்மா காந்திக்கும் உமர் ரதியல்லாஹு என்ன சம்பந்தம், ஜெயில இருக்கும் பொழுது யாரோ உமர் ரதியல்லாஹு வரலாறு புக்கு கொடுத்திருக்காங்க, அவங்க வரலாறு படிச்சிருக்காரு, படிச்சிருந்து என்ன சொன்னாரு, இந்தியாவில் என்றைக்கு உமருடைய ஆட்சியை போன்ற ஆட்சி வருமோ அன்னைக்குதான் இந்தியா உருப்படுண்டாரு, தமான்னு சுட்டுக் கொண்டாங்க அரசுக்காரங்க, நினைச்சா இல்லையா, அரசுக்காரங்க ஏன் சுட்டுக் கொண்டா, நாங்க ராமராஜ்யம் அமைக்கணும், ராமராஜ்யம் அமைக்கணும் போராடிட்டு இருக்கிறோம், நீ வந்து உமருடைய ராஜ்யம் ஆசைப்படுறியா, சுட்டுத்தலும் சுட்டுத்தலாம் மகாத்மா காந்திய நினைச்சா இல்லையா. அப்ப அதனால பெரிய பெரிய சிந்தனாவாதிகள் கூட அதற்கு உமர் ரதியல்லாஹு அன்ஹு ஆட்சியை பார்த்து அவருடைய தக்வா, அவருடைய இறையச்சம், அவருடைய அறிவுத்திறன், அவருடைய தைரியம், அவருடைய அந்த டிசைடிங் கெப்பாசிட்டி, அந்த முடிவெடுக்கும் திறன், ஒரு எவ்வளவு கஷ்டமான நேரம் வந்தாலும் அழகா யோசிச்சு தான் முடிவெடுக்கிற திறன், இந்த இதெல்லாம் பார்த்துதான் உலகமே அப்படியே மூக்கு மேல விரல வச்சு யோசிச்சுது, இவர் யார் சாதாரண மனுஷனா, இவரு அப்படிப்பட்ட ஒரு ஒரு மகாபெரிய ஒரு மகான் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு கிடைச்ச உடனே சஹாபாக்களுக்கு பெரிய உத்வேகமா இருந்துச்சு, அதே நேரத்தில் குறைஷிகளுக்கு ஒரு பேரிடியா இருந்துச்சு. இந்த நேரத்தில் என்ன பண்றாங்க குறைஷிகள், குறைஷிகளும் சரிக்கல, மீண்டும் மீண்டும் ஆலோசனை பண்ணாங்க, ஆலோசனை பண்ணாங்க, என்ன பண்ணா என்ன பண்ணலாம், தாரு நதுவா, அவர்கள் ஆலோசனை பண்ணக்கூடிய கூட்டத்துக்கு பேருன்னா தாரு நதுவா, அந்த தாரு நதுவால உட்காந்து ஆலோசனை பண்ணுவாங்க. என்ன பண்ணா குறைஷிகள் ஆலோசனை பண்ணாங்க, என்ன ஆலோசனை பண்ணாங்க, சரி இப்ப முஸ்லீம்களுக்கு ஒரு பலம் கிடைச்சிருக்கு, இந்த நேரத்தில் நம்ம அடிக்கிறது உதைக்கிறதுங்கிறத விட கொஞ்சம் சமாதானமா பேசி பார்த்தா என்ன, கொஞ்சம் சமாதானமா பேசி பார்த்தா என்ன. அப்ப ஏற்கனவே பேசியாச்சுப்பா, பல தடவை சமாதானம் பேசியாச்சுப்பா, அவருக்கு எதுவும் ஒத்து வர மாதிரி இல்லப்பா அப்படின்ற உடனே உத்துபாவின் ரபியா, அதாவது உத்துபாவின் ரபியா சொல்றான், அதுக்கு முன்னாடி போனவனுக்கு இருக்கவே போயிருப்பான், இந்த தடவை நான் போறேன்பா, நான் போய் அவருக்கு சமாதானம் பேசிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் புறப்பட்டு வர்றான். நபிசுல்லாஹு வந்தவொடனே உட்காந்து ரசூலுல்லாஹி பேரம் பேசுறான், பேரம் பேசுறான், என்ன பேரம் பேசுறான், ஏற்கனவே நடந்த பேரம் தான், உங்களுக்கு தங்கம் வேணுமா சொல்லுங்க, வெள்ளி வேணுமா சொல்லுங்க, உங்களுக்கு பெண்கள் வேணுமா, உங்களை பணக்காரன் ஆக்கணுமா, உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து உத்துபாவின் ரபியா என்ன பண்றான், வந்து பேரம் பேசுறான். இவன் எக்ஸ்ட்ரா ஒன்னு சொல்றான், என்னண்டா அப்படி உங்களுக்கு இதெல்லாம் ஆசை இல்ல, பொம்பளை ஆசை இல்ல, பொண்ணாசை இல்ல, நகை ஆசை இல்ல, தங்க ஆசை இல்ல, இதெல்லாம் ஆசை இல்ல, ஏதாவது ஜின்னுதான் பிடிச்சிருக்குதா, அப்படிதான் பிடிச்சி ஜின்னு பிடிச்சி அது வெளியே சொல்றது வெக்கப்பட்டா சொல்லுங்க, என்ன மட்டும் சொல்லுங்க, நல்ல சூப்பர் மந்திரவாதிகள் எல்லாம் கூட்டு உங்களுக்கு ஜின்னு ஓய்வு பாத்திரலாம். இவ கிறுக்கு எப்படிலாம் வேலை செஞ்சு பாருங்க, அதாவது என்னத்தையா சொல்றேன் ஆனா இஸ்லாத்த மட்டும் எதுக்கு தயாரா இல்ல. சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ல பாருங்க, உமை யுதுலில்ஹு ஃபலா ஹாதியலா, அல்லாஹ் யாரை வழிகெடுக்க தீர்மானித்து விட்டானோ உலகமே ஒன்னு சென்றாலும் அவனுக்கு நேர்வழி கிடைக்காது, அப்படிதானே ரசூலுல்லாஹி மாத்திரம் உலகமே ஒன்னு சேர்ந்து அவளுக்கு நேரில் தான் கிடைக்குமா அவனுக்கு? அந்த நிலைதான் மக்கத்து குறைசிகள் இருந்துச்சு. என்ன பண்ண சொல்ற பாருங்க, உங்களுக்கு ஏதாவது சின்ன பிடிச்சிருந்தா சொல்லுங்க, நான் வந்து நல்ல சூப்பர் மந்திரவாதி எல்லாம் கூட்டு வர்றேன், இது வெளியே யாருக்கு தெரிய வேண்டாம், நம்ம ரெண்டு பேருக்கு மட்டும் இருக்கட்டும், உங்களுக்கு ஓதி பார்த்து சின்ன நடத்திடலாம், என்ன பிரச்சனை சொல்லுங்க. பெருமானா செல்லதாளத்தில் எல்லாத்தையும் கேட்டுட்டு சூரத்தில் ஃபுஸ்ஸிலத்தை ஓதி காட்டாங்க. அல்லாவை ஏற்றுக்கொள்றது, அல்லாட ஏற்றுக்கொண்டா உங்களுக்கு மறுமையில சொர்க்கம் இருக்குது, இல்லை என்றால் ஆது சமூது கூட்டத்தாருக்கு வந்ததை போன்று அதாவது உங்களுக்கு இறங்கும் அப்படிங்கிற அந்த அச்சமுட்டி எச்சரிக்கையுடைய வசனங்கள் அடங்கிய அந்த சூரத்தில் ஃபுஸ்ஸிலத்தை ஓதி காட்டுறாங்க. அப்படியே கம்முன்னு கேட்டே உட்காந்துருக்கலாம். கேட்டு முடிச்சு கடைசி அந்த அதாபு சம்பந்தமான வசனங்கள் வரும்பொழுது நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அல்லாவுடைய அதாபு இறங்கும் சொல்லும்போது டக்குனு ரசூலுடைய வாயில கை வச்சு முகமது இதுக்கு மேல ஓதிடாதீங்க, ஏன்னா நீங்க ஓதினா அதாபு இறங்கினு தெரியும், அதனால ஓதிடாதீங்க, அல்லாவுக்காண்டி ஓதிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாயில கைய வச்சு அடைச்சிட்டு வெளியே வந்துடுறான். வெளியே வந்தவொடனே வளமப்படியே யூதர்களுக்கு குறைசிகள் பாக்குறாங்க, ஆஹா மேப்படியா இருக்கு, முகத்துல மாற்றம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி, என்னப்பா என்ன விஷயம்பா அப்படின்ற உடனே குத்துபா பின் ரபியா சொன்னா, அந்த பாருங்க எதுக்கு போட்டு வம்பு பண்ணிக்கிட்டு, நாம அவர் அவர் அவருடைய விஷயத்துல பிரச்சனை பண்ண வேண்டாம், அவர் பாட்டுக்கு வழியில போகட்டும், ஏன்னா நாம அவரை கொல்லணும்னு தீர்மானிக்கிறோம், முடிவு பண்றோம், நாம கொல்லாட்டாலும் என்னைக்காவது ஒரு அரபு மத்த அரபிகள் மக்கா அல்லாத மத்த யமன்ல அரபி இருக்கான், துபாயில இருக்கான், பஹ்ரைன்ல இருக்கான், நஜ்ரான்ல இருக்கான், எவ்வளவு அரபிகள் இருக்காங்க, அந்த அரபிகள் யாராவது கொலை பண்ணுவாங்க நிச்சயமா ஒரு நாளைக்கு. அப்படி கொலை பண்ணா கூட நம்ம மேல முடிஞ்சிடும், நமக்கு என்ன அவரை தீத்து கட்டணும் அவ்வளவுதானே, அதையும் நாம செய்வாங்க நம்ம பழி வாங்குவோம், வேற யாராவது அரபிகள் தீத்து கட்டட்டும் நம்ம தப்பிச்சுக்கலாம், அல்லது ஒரு கால் ஒரு கால் எல்லா அரபிகளையும் வென்று இவர் ஜெயிச்சு இவர் ராஜா வைத்தா அது நமக்கு பெருமை தானே, அது நமக்கு பெருமை தானே, நம்ம மக்கத்துக்காரர் ஒருத்தர் எல்லா அரபிகளையும் வென்று எல்லா அரபுகளுக்கு நம்ம மக்கத்துக்காரர் ஒருத்தர் குறைசி ஒருத்தர் அமீரா இருக்காருன்னா அது நமக்கு பெருமை தானே, ஏன் தேவையில்லாம போட்டு எடுத்துட்டு இருக்கிறீங்க. அபுஜியல் கூந்து பார்த்துட்டே இருக்கிறான், முகத்தை பார்த்துட்டே இருக்கிறான், இதுக்கு தான் உன்னை அனுப்பினாங்க, அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேச உனக்கு அனுப்பினா, நீ விளங்க மாட்ட உருப்பிட மாட்ட போ அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எல்லாம் சேர்ந்து உட்காந்து பேசலாண்டு பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹரம்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க, காபத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க, எல்லா குறைசிகளும் வந்தாங்க, வந்து உட்காந்துக்கிட்டு நபிசுலாலத்தை கூப்பிட்டு அனுப்பினாங்க, ரசூலாஜி கிட்ட போனாங்க, சரி ஏதோ நல்ல புத்தி வந்துருக்கு போல தெரியும் சொல்லிட்டு கிட்ட போனாங்க. கிட்ட போனா முந்தன நாள் உத்பா பின் ரபியா என்ன சொன்னானோ அதே வேரத்தை இவங்களும் பேசினாங்க, யாரு இந்த குறைசிகளும் பேசினாங்க. பேசணும் நபிசுலாம் சொன்னாங்க, இந்த பாருப்பா நேத்து உத்பாவுக்கு என்ன சொன்னானோ அதே தான் உனக்கு சொல்றேன், அதே தான் உனக்கு சொல்றேன், நான் வந்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விட்டு கொடுக்க தயாரா இல்ல, நீ ஏற்றுக்கொண்டால் உனக்கு சொர்க்கம் கிடைக்கும், நீ நிராகரித்த நிரந்தரமா நரகத்துக்கு போயிடுவ அப்படின்ட்டாங்க. அப்ப என்ன பண்றான், சரிப்பா எல்லாம் போங்கப்பா நாங்க ஒரு நாலு பேர் மட்டும் அவர்கிட்ட பேசுறோம் அப்படின்ட்டு வலீத் இப்னு முகைரா, அபுஜஹல், உமையத்துப்னு அபுஜஹல் வரல, இதுக்கு அபுஜஹல் வரல, நான் அந்த விளையாட்டுக்கு வரல, நான் பொருள் போய் நான் கோச்சுக்கிட்டு ஒரு நாலு பேர் மட்டும் உட்கார்ந்து வலீத் இப்னு முகைரா, உமையத் இப்னு கலப், ஆசிப் இப்னு வாயில், உத்பா பின் ரபியா, இந்த நாலு பேர் மட்டும் உட்கார்ந்து என்ன பண்றாங்க, சரிங்க நீங்க எவ்வளவு சொல்லி பார்த்தாலும் கேட்கற மாதிரி இல்ல, கடைசியா ஒரு அக்ரிமெண்ட், ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட்டுக்கு வரலாம், ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட்டுக்கு வரலாம், என்ன அக்ரிமெண்ட் அப்படின்னு சொன்னா இனிமே வந்து எங்களுடைய தெய்வங்களை நீங்க கிண்டல் பண்ணக்கூடாது, குறை சொல்லக்கூடாது, நீ என்ன பண்ணக்கூடாது, குறை சொல்லக்கூடாது, எங்களுடைய தெய்வங்களை விமர்சிக்க கூடாது, நாங்க என்ன கள்ள காலாலமா அத்தவணைக்கிட்டு இருப்போம், நாங்க உங்க அல்லாஹ் விமர்சிக்க மாட்டோம், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், நீங்க வந்து எங்களுடைய சிலைய எங்களுடைய தெய்வங்களை சும்மா அப்படி தொட்டா போதும், நாங்க வந்து அல்லாஹ் வணங்குவோம், நீங்க என்ன வணங்கலாம் வேண்டாம், என்ன பண்ணா போதும், சும்மா தொட்டா போதும், அந்த எங்க தெய்வங்களை பாசமா தடை கொடுத்தா போதும், நாங்க வந்து என்ன பண்ணுவோம், அல்லாஹ் வந்து வணங்குவோம், அதாவது சமூக நல்லிணக்கம், நீ எங்க தர்காக்கு வா, நான் உங்க கோயிலுக்கு வர்றேன், எல்லா களத்து மலத்தாயிரலாம் அப்படின்னு என்ன பண்றாங்க, ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் போடுறாங்க. நபிசுலாம பாக்குறாங்க, இந்த கிருக்கைங்களுக்கு என்ன சொல்றது, நான் அல்லாவுடைய மார்க்கத்தை அல்லாவுடைய மார்க்கம் தான் உயர்ந்தோங்க வேண்டும், அல்லாவுடைய மார்க்கம் மட்டும்தான் பூமியில் இருக்க வேண்டும், அல்லாவுடைய மார்க்கம் உயர்ந்தோங்கிறது இல்ல, மத்த எல்லா மார்க்கமும் இருக்கட்டும், அல்லாவுடைய மார்க்கம் இருக்குல்ல, அல்லாவுடைய மார்க்கம் மட்டும்தான் பூமியில் இருக்க வேண்டும், லியாலாய் கலிமத்தில்லா, அல்லாவுடைய வார்த்தை தான் உலகத்தில் உயர்ந்திருக்க வேண்டும், அல்லாவுடைய மார்க்கத்தை தவிர வேற எந்த ஷிர்க்கும் எந்த குஃப்ரும் இந்த பூமியில இருக்கக்கூடாது, ஏனென்றால் இந்த பூமி அல்லாவுக்கு சொந்தமான பூமி, அல்லாவுக்கு சொந்தமான பூமியிலே அல்லாவுடைய மார்க்கம் மட்டும்தான் இருக்கும் என்று நான் பாடுபட்டு இருக்கிறேன், இவங்க வந்து நீயும் வா நானும் வா எல்லாம் ஒன்னா சேர்ந்து கூடி கும்மி அடிக்கலாங்கிறானே, இவனுக்கு என்ன பதில் சொல்றது அப்படின்னு ரசோலா யோசிச்சுட்டு இருக்காங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆயத்து இருக்கான், குல் யா அய்யுஹல் காஃபிரூன் லா அஅபுது மா தாபுதோன், காபிர்களே நான் வணங்கக்கூடிய அல்லாவை நீங்க ஒருபோதும் வணங்க போறதில்ல, நீங்க வணங்கக்கூடிய தெய்வத்தை நான் வணங்க ஒருபோதும் வணங்க போறதில்ல. காலேசியா சொன்னாங்க, லக்கும் தீனுக்கும் ஒளிய தீன், நீ உன் பாதையில போன என் பாதையில போற. இது எப்ப சொன்னாங்க? இன்னைக்கு நம்மள சில பேரு இன்னுங்க கோயில்ல போய் நம்ம வந்து அந்த திருவிழாக்கள்ல கலந்துக்கிறது, அந்த வணக்கக்கூடிய மந்திரிகளை கையெடுத்து கும்பிடுறது எல்லாம் தப்பா. லக்கும் தீனுக்கும் ஒளிய தீன், அவங்க மார்க்கு அவங்களுக்கு நம்ம தான். இந்த லக்கும் தீனுக்கும் ஒளிய தீன் அர்த்தமே பல பேருக்கு புரியல. இவன் சப்ப கட்ட கட்டது லக்கம் தீனுக்கு ஒளியதீன், லக்கம் தீனுக்கு ஒளியதீன் அல்லாஹ் எந்த இடத்துல இருக்கிறான்? பெருமானா சல்லதாலயத்துல எங்களுடைய தெய்வங்களை தொடுங்க, மரியாதையா தொடுங்க போதும், நாங்க வந்து வணங்கவே செய்யறோம் அப்படின்னாங்க. அதுக்கே அல்லாஹ் ரசூல் அனுப்பினாங்க, நான் வணங்குற தெய்வத்தை நீங்க வணங்க தயாரா இல்ல, நீங்க வணங்குற தெய்வத்தை ஒருபோது நான் வணங்க போறது இல்ல, அதனால நீ உன் பாதையில போயிடு, நான் என் பாதையில போறேன். எப்போ அவங்களுக்கு தாவா சொல்லி இஸ்லாத்தை சொல்லி சித்திரவதைகள் வேதனைகளை அனுபவிச்சு அவனால வேற வழி இல்லங்கிற மாதிரி நிலைமையில காம்ப்ரமைஸுக்கு வரும்போதுதான் ரசூல் எந்த வார்த்தை சொன்னாங்க, லக்கும் தீனுக்கும் ஒளிய தீன்கிற வார்த்தையை. அந்த ஆயத்து அந்த நேரத்தில் இறங்கிச்சு. இப்ப என்ன பண்ணாங்க? சரி ஓகே, அதுக்கு ஒத்து மாற மாட்டீங்களா, அப்போ அடுத்த பேரம், அடுத்த அக்ரிமெண்ட் வருவோம், அடுத்த பார்கெயின். அதாவது குஃபுர் எப்படிலாம் இறங்கி வருது பாருங்க, குஃபுர் எப்படி இறங்கி வருது நல்லா புரிஞ்சுங்க சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய மார்க்கம் எப்பொழுது எங்கேயும் காம்ப்ரமைஸ் ஆகாது, அல்லாஹ்வுடைய மார்க்கம் எங்கேயும் யாருக்கும் வளைஞ்சு கொடுக்காது. வளைஞ்சு கொடுக்கிறது அவசியமும் கிடையாது. அல்லாஹ்வுடைய தீன் அல் இஸ்லாம் அதற்கென்று நியமிக்கப்பட்ட பாதையில அப்படியே செவ்வனே போய்கிட்டு இருக்கும். தவிர யாருக்கு எந்த இடத்துல காம்ப்ரமைஸ் ஆகாது. காம்ப்ரமைஸ் ஆகிறது எதாகும்? பாத்திலு, ஷிர்க், குஃப்ர் இதான் காம்ப்ரமைஸ்க்கு வரும். அல்லாஹ்வுடைய மார்க்கம் ஏன் காம்ப்ரமைஸ்க்கு வருமா? நிச்சயமா வராது. அதனால பாத்தீங்கன்னா, அதாவது முஸ்லீம் அல்லாதவர்கள் பள்ளிவாசலுக்கு வந்து ஓதி ஊதுறது, தர்காக்களுக்கு வர்றது, இது ரொம்ப அதிகம் அப்படிதானே. ஆனா முஸ்லீம்கள் கோயிலுக்கு எங்கேயா போறாங்களா? கோயிலுக்கு எங்க போறாங்களா? எங்கேயாவது சேர்த்தா ஒன்று ரெண்டு சேர்த்தா போவோம், அது கணக்கில் வராது. முஸ்லீம்கள் போக மாட்டாங்க, முஸ்லீம்கள் ஒருபோது கோயிலுக்கு போக மாட்டாங்க. முஸ்லீம் அல்லாதவர்கள் ஏன்னா அதுதான் பாத்தில் தான் காம்ப்ரமைஸ் பண்ணும். இஸ்லாம் என்னைக்குமே காம்ப்ரமைஸ் ஆகாது, இஸ்லாம் என்னைக்குமே காம்ப்ரமைஸ் ஆகாது, யாரோட காம்ப்ரமைஸ் ஆகாது. இப்ப பாத்தில் எப்படிலாம் இறங்கி வந்து பாருங்க, நீங்க தெய்வத்தை தொடுங்க நாங்க வணங்குறோம் வந்தாங்க, அதுவும் ஒத்து வரல. அடுத்த பார்கெனுக்கு வர்றாங்க, அடுத்த பேரம் பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? சரி ஓகே, நாங்க உங்க வேதத்தை ஏத்துக்கிறோம், ஆனா நீங்க என்ன பண்ணுங்க, கொஞ்சம் இந்த வேதத்துல உள்ள கொஞ்சம் மாத்துங்க. இந்த வேதத்துல செட்டப் இருக்குது பாருங்க, அது எங்களெல்லாம் ரொம்ப ஊண்டிங் பண்ற மாதிரி இருக்குது. கொஞ்சம் இந்த வேதத்தை செட்டப் மாத்துங்க, நாங்க உங்க மார்க்கத்துக்கு வந்துடுறோம் அப்படின்னாங்க. நமசில ஆனா பாதிகளா வேதத்துல செட்டப் மாத்துறது என் கையில இல்ல, இது என்னுடைய வேதம் மாதிரி இஷ்டத்துக்கு மாத்தலாம், இது என் கையில இல்ல, இது அல்லாஹ்வுடைய வேதம், அல்லாஹ் நினைத்தால்தான் மாற்ற முடியும், அல்லாஹ்வுடைய மாத்தோ மாட்டான். அதனால என்னடா பைத்தியகாரத்தனமா கேக்குறீங்க? அல்லாஹ் அதுக்கும் ஆயத்திறக்கணும், அதுக்கும் இந்த காவிரிகள் சொல்றதுக்கிட்ட ஆயத்திறக்கணும். இதா சுத்துலா அலைஹிம் ஆயாத்துனா பையினாத்தின், நாம் இவர்களுக்கு நம்முடைய வசனத்தை தெளிவான வசனத்தை ஓதி காட்டப்பட்டால் காலல்லதீன லா யர்ஜூன லிகானா, நாளை மறுமையில நம்மை சந்திப்போம் என்ற நம்பிக்கை இல்லாத இந்த காபிர்கள் சொல்கின்றார்கள், ஏத்தி பி குர்ஆனின் கைரி ஹாதா, இது அல்லாத வேற ஒரு குர்ஆன் கொண்டு வாங்கல, இந்த குர்ஆன் வேண்டாம், இது சரியில்லை. இது வந்து சில சமயங்களில் பார்த்தா ரொம்ப ரஃப் அண்ட் டஃபா இருக்குது. ஏன்னா நாங்க ஏதாவது உங்கள்கிட்ட சொன்னா புசு இந்த குர்ஆன் எனக்கு பதில் சொல்லுது. ஒன்னும் இல்லைங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வணங்கக்கூடிய சிலையை பார்த்து சொன்னாங்க, அவங்க வணங்கக்கூடிய சிலையப்பா சொன்னாங்க, இந்த சிலையப்பே வணங்குறியப்பா, இதுக்கு என்னப்பா சக்தி இருக்குது அப்படின்னாங்க. அப்ப அந்த காபிர்கள் சொன்னாங்க, இல்ல இல்ல எங்க சிலைகள் லாத்து உசா இருக்குது, ரொம்ப பவர்ஃபுல் சிலையாக்கும் அப்படின்னா. உடனே அல்லாஹ் ஆயத்து இருக்கணும், என்ன கேட்டா சூரத்துல ஹஜ்ஜில் வரக்கூடிய ஆயத்து, உன்னுடைய சிலை ரொம்ப பவர்ஃபுல் சிலைங்கிறப்பா, அந்த சிலைக்கு முன்னால் படைக்கக்கூடிய பதார்த்தத்துல அந்த சிலைக்கென்று படைக்கிற அப்படித்தானே, யாருக்கு படைக்கிறது? கூழு காட்சி யாருக்கு ஊத்துறது? மாரியாத்துக்கு தானே கூலி ஊத்துறாங்க, ஏழைக்கு ஊத்துறா சொல்றாங்க, கூலி யாருக்கு? மாரியாத்தா கூழு ஊத்துறோம், மாரியாத்தா கூழு ஊத்துறோம் சொல்றாங்க, இல்ல ஏழை இளைய மக்கள் எல்லாம் வயிறாறு குடிப்பதற்காக கூழு ஊத்துறோம் அப்படி சொல்றாங்க. அப்ப என்ன பண்றாங்க, அந்த சாமி பேரால தான் படைக்கிறாங்க. தனக்கென்று படைக்கப்பட்ட அந்த பதார்த்தத்திலே ஒரு ஈயோ கொசுவோ வந்து உட்கார்ந்தால் கூட துரத்துவதற்கு சக்தி இல்லாத அந்த சிலைகளா உங்களை காப்பாத்த போது அல்லாஹ் கேட்டான். பாலி போல் மொத்தலோ, என்னப்பா இவ்வளவு பலகீனமான மக்களா இருக்கிறீங்க, உங்க தெய்வமும் இவ்வளவு பலகீனமான தெய்வமா இருக்குதப்பா அப்படின்னா. இதுக்கு இந்த குறைசி அனுப்பினா சொன்னாங்க, இது என்ன, இது அல்லாஹ்வுடைய வேதமா? அல்லாஹ்வுடைய வேதம்டாக்கா, அப்படியே சந்திரன் சூரியன் கிரகம் நமக்கு மண்டையில விளங்காது புரியாது, இதை பத்தி பேசணும். வேதனா எப்படி இருக்கணும்? நம்முடைய அறிவுக்கு புலப்படாத பத்தி தான் பேசணும், அதான் வேதமா இருக்கணும். இது பார்த்தா ஈ கொசுவை பத்தி தான் அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான், இது அல்லாஹ்வுடைய வேதமா? இது எப்படி திருப்பினா கொசுவத்திலாம் அல்லா குர்ஆன்ல பேசுறான், இதுல அல்லாட விதமா அல்லாஹ் எவ்வளவு மகத்தானவன், அவன் போய் கொசுவை பத்தி ஈய பத்தில பேசுவானா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உடனே அதுக்கு பருப்பு கொடுத்தான், இன்னல்லாஹ லா யஸ்தஹிய அன் யத்ரிப மஸலமா பௌதத்தன் ஃபமா ஃபௌகஹா. அல்லாஹ் ஈயை பற்றிய கொசுவை பற்றிய அல்ல, அதை விட மோசமான பொருளை உதாரணம் காட்டுவதற்கு கூட அல்லாஹ் வெட்கப்பட மாட்டான். அல்லாஹ்க்கு என்ன வெட்க இருக்குது? அல்லாஹ் நோக்கம் உன் மரமண்டல உரைக்கணும், அதான் அல்லாஹ் நோக்கம். அதுக்கு உனக்கு என்ன புரியுமா? அது பத்தி நம்ம சொல்லுவான், அதான் அல்லாஹ்வோட இயல்பு. அதனாலதான் சகோதரர்களே, ஒரு ஒரு பேசக்கூடிய ஒரு பேச்சாளருக்கு அழகு என்னன்னு சொன்னா, மக்கள் புரியுற விதத்தில் பேசணும். மக்கள் எப்படி பேசினா புரியுமோ அப்படித்தான் பேசணும். தாமர மக்கள்கிட்ட நின்றுட்டு அந்த சுத்தமான தமிழ்ல பேசினா என்ன ஆகும்? அவன் டிரான்ஸ்லேஷன் பண்ணுங்கன்னுவான், என் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லு, என்ன புரியாத பாசையில பேசிக்கிட்டு இருக்கிய அப்படிங்குவான். அப்ப மக்களுக்கு அதாவது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய அறிவுக்கு ஏற்ற மாதிரி, அல்லாஹ் ரப்பல் தன்னுடைய இல்மு கேட்டவாறு தன்னுடைய அறிவுக்கு ஏற்றவாறு குர்ஆனை இறக்கியிருந்தா ஒரு சின்ன எழுத்தவர் அவளை விளங்கியிருக்க முடியாது. அல்லாஹ்வுடைய இல்மு அவ்வளவு பாரியமானது, அவ்வளவு பெரியது, மகத்தானது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய அறிவுக்கு ஏற்றவாறு குர்ஆனை இறக்காம கனாத பாமர மக்களுடைய அறிவுக்கு ஏற்றவாறு, அவருடைய சிந்தனைக்கு ஏற்றவாறு, ரொம்ப சாதாரண நடையில் அல்லாஹ் ரப்பல் குர்ஆனை இறக்கலாம். அதனாலதான் அல்லாஹ் சொன்னா, அஃபலா யத்தத்தபருனல் குர்ஆன், குர்ஆனை கொஞ்சம் யோசிச்சு பார்க்க கூடாதா? அம்மலா குலூபின் அக்ஃபாலுஹா, அல்லாஹ் சிந்திக்க முடியாதவரை உங்களுடைய உள்ளங்களிலே பூட்டு போடப்பட்டு விட்டுதா அல்லாஹ் கேட்டான். அப்ப இப்படி அப்பப்ப அவன் கேக்குறதுலாம் தான் 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 நல்லா பதில் அளிக்கிறான். அதனால குறைசிகள் சொன்னாங்க, ஏத்திபி குர்ஆனின் கைரி ஹாதா, இந்த குர்ஆன் வேண்டாம், வேற குர்ஆன் கொண்டு வாங்க. அவ பதிலு அல்லது நீ வேற குர்ஆன் கொண்டு முடியல, இதை கொஞ்சம் மாத்திருங்க. அல்ல குர்ஆன் சொல்றது இது, இந்த ஆயத்து குர்ஆன் வசனம் இது, ஏத்திபி குர்ஆனின் கைரி ஹாதா, இந்த குர்ஆன் அல்லாத வேற குர்ஆன் கொண்டு வாங்க. அவ பதிலு அல்லது மாத்திருங்க, கொஞ்சம் மாத்திருங்க இந்த குர்ஆன. நாங்க இது கேட்ட புதுசு புதுசு பதில் சொல்லுது குர்ஆன், எங்களோட தெய்வங்கள்லாம் குறை சொல்லிட்டு உட்காந்துருக்குது, வேற குரான் கொண்டு வாங்க, நாங்க ஏத்துக்கிறோம். அல்லாஹ் சொன்னா சொல்லுங்கள், மாய கூணுலியில ஏன் தரப்புல மாற்றத்துக்கோ கூட்டுறதுக்கோ குறைக்கிறதுக்கோ, என் தரப்புல மாற்றத்துக்கோ கூட்டுறதுக்கு குறைக்கிறது எனக்கு எந்த எழுத்து கிடையாதுப்பா, இது என்னுடைய அறிவுல உள்ளதோ என்னுடைய பவர்ல உள்ளதோ இல்ல என்று நபியை நீங்கள் சொல்லிவிடுங்கள் அப்படின்னு அல்லாஹ் ஆயத்திரலாம். இப்படி என்ன பண்ணாங்க, கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி வந்தாங்க. எதுக்குமே ஒத்து வர மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியில் என்ன சொல்றாங்க, நீ இஸ்லாத்துக்கு வா, கடைசி வார்த்தை நீ பேசலாம் பேசுறே, கடைசியா கன்க்ளூடிங்ல எங்க வருவான் நிப்பாங்க, இஸ்லாத்துக்கு வா, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லு. சோதரர்களே, இந்த மாதிரி உறுதி உலகத்தில் எந்த மனிதனுக்கா உண்டா? இருந்திருக்குமா எந்த மனிதனுடைய வரலாறுலயாவது? அதனாலதான் உலக வரலாற்று நாயகர்களுடைய வரலாறை எழுதும் பொழுது ஹண்ட்ரட்ங்கிற புத்தகத்துல, இந்த ஹண்ட்ரட் உலக நாயகர்கள், உலகத்தில் யார் யாரெல்லாம் பெரிய மறுமலர்ச்சி ஏற்படுத்தினாங்க, புரட்சி ஏற்படுத்தினாங்கன்னு சொல்லி இந்த ஹண்ட்ரட்ங்கிற புத்தகத்தை எழுதும் பொழுது, அதை எழுதிய கிறிஸ்தவர் அவரு முதல் மைக்கேல், மைக்கேல் ஹைக் ஹைட்டா யூதர் அவரு, அந்த யூதர் என்ன பண்ணாரு, முதல் இடத்த பெருமான சொல்ல அழுத்து கொடுத்தாரு, முதல் இடத்த ரசூலுல்லாஹ் கொடுத்தாரு, மூணாவது இடம் தான் ஏசு கிறிஸ்து கொடுத்தாரு, நாலாவது இடம் உமர் ரழியல்லாஹு கொடுத்தாரு. ஏன் அப்படின்னு சொன்னா, அவர் சொல்றாரு, நான் ரசூலுல்லாஹி முஹம்மதை தவிர அவர் யாருக்குமே அந்த இடத்தை கொடுக்க முடியலனால, என் மனசாட்சி எப்படி எழுதுறாருந்தா, யாருக்குமே அந்த இடத்தை கொடுக்க முடியல. எதுக்கு சொன்னா சகோதரர்களே, அப்படி பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறை உலகத்தில் உள்ள ஆராய்ச்சியாளர்கள் யாரெல்லாம் ஆராய்ஞ்சாங்களோ அவங்கள பிரமிச்சுதான் போனாங்க. இப்படிப்பட்ட மன உறுதி உலகத்தில் யாராலையும் பார்க்க முடியலையே, எந்த மனுஷன் இல்லையே. இது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்த உறுதி. ஏன்னா இதே சம்பந்தம் அந்த ஆயத்தை மாத்துங்கன்னு சொல்றாங்களே, இது சம்பந்தம் அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்றான், நபியே நீங்கள் அவருடைய பேச்சை கேட்டு ஆயத்தை மாத்திதான படிக்கு உங்களை காப்பாத்தினது அல்லாஹ் தான். சரி, எப்படியா இஸ்லாத்துக்கு வந்த மடையில முதலே பிடிச்சவங்க, சரி கொஞ்சம் மாத்திரம்பா அப்படின்னு அல்லாவோட ஹிதாயத்து மட்டும் இல்லாட்டா நீங்கள் என்ன பண்ணிருப்பீங்க, மாத்திருப்பீங்க. அப்படி உங்களை மாத்த விடாம தடுத்தது அல்லாஹ் தான் அப்படிங்கிற அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அப்ப அல்லாஹ்வுடைய நேரடி பார்வையில நேரடி கண்ட்ரோல் இருந்ததுனாலதான் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு அற்புதமான காரியங்களை சாதிக்க முடிஞ்சது. ஹயர் எல்லாம் முடிஞ்சு கடைசியா ஒண்ணு வேலைக்கு ஆகல, இப்ப என்ன பண்ணாங்க, மறுபடியும் கூடுறாங்க, என்ன பண்ணலாம், அடுத்த கட்ட முயற்சி என்ன பண்ணலாம். அப்ப நதர் இப்படி அடுத்த கட்ட முயற்சி, ஒரு வித்தியாசமான முயற்சி, இது வரலாம் செஞ்ச முயற்சி பூரா பாழா போச்சு, இனி அடுத்த கட்ட முயற்சி என்ன பண்ணலாம், ஒரு வித்தியாசமான முயற்சி. நதர் இப்படி ஹாரிஸ்ங்கிறவன் இவன் கொஞ்சம் அறிவாளி, கொஞ்சம் அரபி கவிதை கவிதைகள் நிறைய படிச்சவன், பல நாடுகளுக்கு போற நாலு பேரோட தொடர்பு உள்ளவன். இவன் என்ன பண்ணான், சரி என்னப்பா இது, இப்படியே இவரோட கொண்டு மாரடிக்கிறீங்க, ஒண்ணுமே உங்களால சாதிக்க முடியல, ஒண்ணு பண்ணுவோம், இவர் சொல்றது உண்மையா பொய்யா நாமே தீர்மானிப்பானே, அவர் உண்மைங்கிறாரு நம்ம பொய்யுங்கிறோம்,
நமக்கு அவருக்கு நமக்கு தெரியாது பொய்யுங்கிறது எந்த ஆதாரம் இல்ல, ஏதோ கோபத்துல அவரை ஏத்துட்டு இருக்கோம். அதனால உண்மையா பொய்யாங்கிறத இந்த வேதத்தை பற்றி தெரிந்த அறிஞர்கள் யாரும் பார்த்தோம்னா அப்ப மதினால உள்ள யூதர்கள் தான் அறிந்தவங்க. மதினால யூதர்கள் யாரு? வேதக்காரர்கள். ஏற்கனவே வேதம் கொடுக்கப்பட்டவங்க. இவங்க இந்த குறைசிகளுக்கு வேதத்தை பற்றி தெரியாது, ஒண்ணும் தெரியாது. குறைசிகளுக்கு முஸ்லிம்களுக்கு வேதம் தான் என்ன தெரியாது, நபின்றால் என்ன தெரியாது. ஆனா வேதம் நபிலா தெரிஞ்சவங்க யாரு? யூதர்கள். அதனால மதினாக்கு போய் அந்த யூதர்கள்ட்ட ஒரு மஷ்ரா பண்ணுவோமா, இவரே சொல்றது உண்மையா பொய்யா இல்ல, இவருக்கு எப்படி மறுப்பு கொடுக்கறது அப்படின்னு யூதர்கள் மஷ்ரா பண்ணலாமா அப்படின்ற உடனே இது நல்ல ஆலோசனை அப்படின்னு சொல்லிட்டு நதர் இப்னு ஹாரிஸ் தலைமையிலேயே ஒரு மூன்று பேர் கொண்ட குழுவை மதினாக்கு அனுப்பி வைக்கிறாங்க. மதினாக்கு வந்து அந்த யூதர்களுடைய தலைவர்களை சந்திக்கிறாங்க. இவங்க யூதர்களுடைய தலைவர்களை சந்திக்கிறாங்க. சந்திக்கும் பொழுது அந்த யூதர்களுடைய தலைவர் சொல்றான், நாங்களும் கேள்விப்பட்டோம் இப்படி ஒருத்தர் வந்திருக்காரு, மக்களை வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லி, நீங்க அவர் உண்மையா இல்லையான்னு பாக்குறதுக்கு நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நாங்க ஒரு மூணு கேள்வி சொல்லி தர்றோம். இந்த மூணு கேள்விய அவர் உண்மையிலேயே அல்லாஹ்விடத்திலிருந்து அவருக்கு செய்தி வருதுண்டா, இந்த மூணு கேள்வி தான் பதில் சொல்லுவாரு. அழகான தமிழ் சரியான பதில் சொல்லிடுவாரு. அவருக்கு இந்த மூன்று கேள்விக்கு பதில் சொல்ல தெரியலண்டா, அவர் அல்லாஹ்வுடைய நபியா இருக்க வாய்ப்பே கிடையாது, பொய்யா தான் இருப்பாரு, நீங்க வந்து ஈஸியா அவர் கொலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. அப்படியே சொல்லுங்க மூணு கேள்வி என்ன. முதல் கேள்வி, தங்கள் ஊரை விட்டு வெளியேறிய சில வாலிபர்களின் நிலை என்னன்னு கேளுங்க. அவர்கிட்ட தங்கள் ஊரை விட்டு வெளியேறிய சில வாலிபர்கள் அவர்களுடைய நிலை என்னன்னு கேளுங்க. இரண்டாவது கேள்வி, கிழக்கு முதல் மேற்கு வரை உலகம் முழுவதும் சுற்றித் திரிந்த மனிதர் யார், அவரை பத்தி ஏதாவது தெரியுமான்னு கேளுங்க. மூன்றாவது கேள்வி, ரூஹனா என்ன, ரூஹ் ரூனா என்னங்க உயிர், ரூஹனா என்ன அப்படின்னு கேளுங்க. இந்த மூணு கேள்வி அவர்கிட்ட கேளுங்க, போட்டு அவர் கொக்கி போட்டு பாருங்க அவர் என்ன சொல்றாங்க கேளுங்க அப்படின்னு அனுப்புறாங்க. இந்த நபர் ஆஹா இதோட ஒளிஞ்சாரியா, இந்த மூணு கேள்வி கேளுகிற போன திக்கு முக்காலாச்சு மனுஷனை இதோட ஓச்சிடலாம் அப்படின்ட்டு வர்றான். வந்த உடனே திருமான செல்லாளத்தில் இந்த மூணு கேள்வியை முன் வச்சான். சரி நபியை நாங்கள் ஏத்துக்கிறோம், முகமது நீங்க சொல்றதை ஏத்துக்கிறோம், இந்த மூன்று கேள்வி பதில் சொல்லுங்க. தங்கள் ஊரை விட்டு வெளியேறிய சில வாலிபர்கள் யார், இரண்டாவது உலகம் முழுவதும் கிழக்கு முதல் மேற்கு வரை பிரயாணம் செய்த மனிதர் யார், மூன்றாவது ரூஹனா என்ன அப்படின்னா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணிட்டாங்க, இது சம்பந்தமா எனக்கு எந்த வகையும் வரல, நாளைக்கு சொல்றேன் அப்படின்ட்டாங்க. என்ன சொன்னாங்க, நாளைக்கு சொல்றேன்ட்டாங்க. மறுநாள் வந்து நிற்கிறாங்க, வந்தா வகி எதுவும் வரல. இப்படி வர்றாங்க போறாங்க வர்றாங்க போறாங்க வர்றாங்க போறாங்க, 15 நாள் ஆச்சு, அல்லாட்டு எந்த வகையும் வரல. ஏன்னா அல்லா சொன்னதானே சொல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியும், பண்டைய காலத்துல நடந்த வரலாறுலாம் அல்லா சொன்னதானே தெரியும். 15 நாள் ஆச்சு, இவங்களுக்கு ரொம்ப கொண்டாட்டமா போச்சு. யாருக்கு, குறைஷிகளுக்கு. ஆஹா யூதர்கள் நமக்கு அருமையான பாயிண்ட் கொடுத்தாங்கப்பா, இப்படி ஏமாத்திட்டே இருக்காரு, நாளைக்கு வா நாளைக்கு வாண்டு, 15 நாள் ஆச்சு இதுவரை சொல்ல முடியலன்னு நபிசலாலத்துக்கு உள்ளத்துல ஒரு பெரிய கலக்கம் ஆயிடுது. என்னடா இது, நமக்கு அல்லாவுடைய ஆயத்தர்களை இவங்க இப்படி ஒரு கேள்வி கேட்டாங்க, அல்லாட்டு வசனம் வரல, எந்த அளவுக்கு தான் அப்பப்ப வானத்தை பாக்குறாங்க, வகி வருமா வகி வருமா எதிர்பார்க்கறாங்க, வகி வரல. 15 நாளைக்கு பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கண்டிச்சு ஆயத்தரலாம். யார, நபிசலாலத்தை. எப்படி அல்லாஹ் தர்பியத் படுத்தலாம் பாருங்க, கண்டிச்சு ஆயத்திருக்கலாம். எப்படி கண்டிச்சான், எந்த ஒரு காரியத்தையும் இன்ஷா அல்லாஹ் சொல்லாமல் நாளைக்கு செய்கிறேன் என்று சொல்லாதீர்கள். யாருங்க, யார சொல்றான், தன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம இன்னைக்கு ஈஸியா இன்ஷா அல்லாவா அது எதுக்குன்னு சொன்னா நெகட்டிவ் தான் பயன்படுத்துவோம். இப்போ நாளைக்கு வரீங்களா, இன்ஷா அல்லாஹ் வரணும் வரமாட்டேன் அர்த்தம். நாளைக்கு தரீங்களா, இன்ஷால்லா பார்ப்போம் அப்படின்னா தரமாட்டோம் அர்த்தம். இப்ப இன்ஷால்லா எதுக்கு ஆயிப்போச்சுன்னா, கட்டி கழிக்கிறதுக்கான நெகட்டிவ் நடக்காதுங்கிறதுக்கு இன்னைக்கு என்ன ஆயிப்போச்சு, இன்ஷால்லா ஆயிப்போச்சு. கடையில பேமெண்ட் கெடுத்துருப்பாரு, பை என்னவே பை இன்ஷால் நாளைக்கு வாங்க பை அப்படின்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். நாளைக்கு அந்த சீட்டை இருக்க மாட்டேன் அர்த்தம். இன்ஷால்லாங்கிறது அப்படிதான் ஆயிப்போச்சு. ஆனா அல்லாஹ் ரப்பல் அல்லாஹ் தன்னுடைய ஹபீபை எப்படி கண்டிக்கிறான் பாருங்க. நபியே நீங்க நாளைக்கு சொல்றேன் சொல்லுங்க பாருங்க, அது பெரிய தப்பு. எப்படி சொல்லணும், அல்லாஹ் நாடினால் நாளைக்கு சொல்றேன், எந்த ஒரு காரியத்தையும் நாளைக்கு சொல்கிறேன் சொல்லாதீர்கள், இன்ஷா அல்லாஹ் சொல்லாமல். இது சில பேர் ரொம்ப தக்குவம் அப்படியா ஹஸ்ரத், ஹஸ்ரத் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் போயிட்டு இன்ஷா அல்லாஹ் வர்றேன் இன்ஷா அல்லாஹ் சாப்பிடறேன், வார்த்தை இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் என்ற சகோதரர்களே, நாவினால் சொல்லணும், உள்ளத்துல அல்லாஹ் நம்பிக்கை, அல்லாஹ் நாடினால்தான் இது நடக்கும், நாம தீர்மானிக்கக்கூடிய இந்த காரியம் அல்லாஹ் நாடினால்தான் நடக்கும் என்ற நம்பிக்கையோட சொல்லணும், அதுதான் அந்த நோக்கம். இந்த ஆயத்தை இறக்கிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த யூதர்கள் கேட்ட மூணு கேள்விக்கு அல்லாஹ் பதில் சொன்னான்.
சூரத்தில் காவப்பு எடுத்து பாருங்க, 18வது அத்தியாயம் சூரத்தில் காவப்பு எடுத்து பாருங்க. யஸ்அலூனக அன் தில் கர்னைன், நபியே துல்கர்னை பத்தி இவர்கள் கேட்கிறார்கள். துல்கர்னை இஸ்கந்தர் துல்கர்னை, இவங்க தான் கிழக்கு திசையிலிருந்து மேற்கு திசை வரை பிரயாணம் பண்ணி உலகம் முழுவதும் பிரயாணம் பண்ணவங்க, அவங்கள பத்தி கேட்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள பத்தி முழு டீட்டெயில் நல்லா சொன்னான். ஒரு கட்டளைக்குட்பட்டது என்று சொல்லுங்கள். ரூஹ பத்தி அல்லாஹ் சொன்னான். அப்புறம் தங்களை ஊரை விட்டு வெளியேறிய வாலிபர்கள் அசஹாபுல் காஃப் என்று சொல்லக்கூடிய குகைத்தோழர்கள், அந்த குகைத்தோழர்களை பத்தி அல்லாஹ் சொன்னான். இந்த மூன்று ஆயத்துக்கும் மூன்று கேள்விக்கும் பதில் சொன்ன உடனே குறைஷிகள் பார்த்தாங்க, இன்ஹாதா இல்லா சஹருன் யுஜாப், இதுவும் ஒரு வளமையான சூனியம் தான், இது என்னதான் வளமையான சூனியம் தான் அப்படின்னு போயிட்டான். இப்படி அவர்கள் முயற்சி செய்ய, பெருமானா சல்லல்லாஹு சொல்ல, இப்படி சில சமயம் சண்டை போட, சில சமயம் சமாதானமாக, சில சமயம் வன்மையை கடைபிடிக்க, சில சமயம் தன்மையை கடைபிடிக்க, இப்படி குறைஷிகள் மண்டையை பிச்சுட்டு அலையிறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி டாலரேட் பண்றது, அவங்களை எப்படி கையாளுறது, எப்படி அவங்களை வந்து நம்ம இது பண்றதுன்னு தெரியாம தடுமாறிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் சகோதரர்களே, அபு தாலிப் என்ன பண்றாங்க, அவங்களுடைய கோத்திரத்தார் பனு ஹாஷிமியும் பனு முத்தலிபியும் கூப்பிடுறாங்க. அபு தாலிப் என்ன பண்றாரு, கூப்பிடுறாரு பனு ஹாஷிமியும் பனு முத்தலிபியும் கூப்பிட்டு, இந்த பாருங்க நம்ம கோத்திரத்தோர் புள்ள அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏதோ சொல்லிட்டு இருக்காரு, ஆனா அந்த பாவிங்க என்னைக்காவது கொண்டு தீத்து வாங்கி பொழுத்துருது, அவரை கொலை செஞ்சு வாங்கி பொழுத்துருது, எனக்கு பயமா இருக்குது. ஏன்னா அப்பப்ப சம்பவங்கள் நடக்குது. ஒரு முறை என்ன பண்றான் அபு ஜஹல் என்ன பண்றான், நான் முகமது கொல்ல போறேன்னு சொல்லி கையில பெரிய காரா பாறாங்களோட வர்றான், பாறாங்களோட கொள்றதுக்காண்டி வரான், ரசூலா தொழுதுட்டு இருக்கும்போது ஹரம்ல. ஆனா அல்லாஹ் ரபுல்லால பாருங்க, அவன் பாறாங்களோட தூக்கி போட போறான், அந்த கல்ல அவன் கையிலே ஒட்டிக்குது, ஒட்டிட்டு அப்படியே பயந்து ஓடி வந்துடுறான். குறைசியில என்னாச்சு அப்படிங்கிறாங்க, இல்ல அவரு வந்து ஒரு பெரிய மிருகம் மாதிரி இருக்கிறாரு, அந்த மிருகத்துக்கு ஒரு கோரப்பல் இருந்துச்சு, அவர் உடம்பு ஒட்டக மாதிரி இருந்துச்சு, பைத்தியக்கார மாதிரி உளர ஆரம்பிச்சிடறான். அப்ப என்னடா ஆச்சு, முகமது தொழுதுட்டு இருக்காரு, இன்னொரு வாயில வந்துடும் அடிக்கு பயந்து உளர மாதிரி உளறியா அப்படிங்கும்போது, அப்ப தொழுது முடிச்சுன்னு அவ பக்கத்தில் கேட்கறாங்க, என்ன இருக்கும்போது ரசூலா சொல்றாங்க, எனக்கு பாதுகாப்பா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் அவனை பயமுறுத்துறாங்க, அவன் மட்டும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட நெருங்கி வந்திருந்தானா அப்பவே ஜிப்ரீல் அவனை அழிச்சிருப்பாங்க அப்படிதான் ரசூலா சொல்லலாம். இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல வகையிலும் கொலை செய்து திட்டமிடும் பொழுது அபு தாலிப் வருத்தப்பட்டு ஐயோ கவலைப்பட்டு என்ன பண்றாரு, தன்னுடைய பனு ஹாஷி பனு முத்தலிப் கூப்பிடுறாரு, கூப்பிட்டு ஆலோசனை பண்றாரு, என்ன பண்ணலாம், இந்த மாதிரி பிரச்சனையா இருக்குது, முகமது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இப்படி ஒரு ஆபத்து இருக்குது, என்னைக்கா கொலை பண்ணுவாங்க பொழுத்துருது, நாம என்ன பண்ணலாம் போது அவங்க எல்லாம் என்ன பண்ற காபத்துல கூடி அதுல காபிர்கள் முஸ்லீம் எல்லாம் இருக்கிறாங்க, நம்ம குடும்பத்துக்குள்ள அவருக்கு ஒரு ஆபத்து வராம, அவர் கொள்கையில் நம்ம உடன்பாடு உடன்பாடு இல்லாம அது அடுத்த பிரச்சனை, அவருக்கு ஒரு ஆபத்து வராம காப்பாற்ற வேண்டிய நம்முடைய கடமை அப்படின்னு சொல்லி பனு ஹாஷிம் பனு முத்தலிப் எல்லாம் தீர்மானிச்சாங்க. சொல்ல இங்க பாருங்க, பாத்தில உள்ளவங்க என்ன சொல்றாங்க, கொள்கை அப்புறம் கொள்கையை பத்தி எனக்கு கவலை இல்ல, அவர் அல்லாஹ் ஏத்துக்கிறாரா அவர் தெய்வத்தை திட்டுறாரா அதெல்லாம் அடுத்த பிரச்சனை, நம்ம ரத்தம் நம்ம பாசம் நம்ம சொந்தம் நம்ம அவங்கள காப்பாற்ற ஆகணும் அப்படின்னு காஃபில சொன்னாங்க. ஆனால் முஸ்லீம்கள் ஒருபோதும் அப்படி நினைச்சது கிடையாது, யார் கொள்கை அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் தான் இந்த சகோதரர்கள். ரத்தத்தால உருவானது பந்தம் அல்ல, ரத்தத்தால உருவானது சொந்தம் அல்ல. எப்படிண்டா பிற்காலத்து ஓது பொருள் வரும், ஓது பொருள் அவங்க அவுபக்க சித்தியக் ரதியல்லாஹு ஒரு முஸ்லீம்கள் பக்கம் இருக்கிறாங்க, அவங்களுடைய மகா அப்துல் காபா அது இஸ்லாத்தை ஏத்துக்கல, அவர் காபிர்கள் பக்கம் இருக்கிறாரு, அப்போ பின்னாடி இஸ்லாத்தை ஏத்துக்கிறாரு. ஏத்துக்கும் போது அப்துல் காபா தன்னுடைய தந்தை அவுபக்கர் இல்லன்னு சொல்றாங்க, தந்தையே நான் ஓது பொருள் காபிர்கள் பக்கம் போற சண்டை போட்டுட்டு இருக்கிறேன், நீங்க முஸ்லீம் பக்கம் இருந்தீங்க, அந்த நேரத்தில் உங்களுடைய தலை வந்து என் வாழ் கிட்ட வந்துச்சு, உங்க கழுத்து என் வாழ்க்கிட்ட வந்துச்சு, நான் வெட்டவா பார்த்தேன், டக்குனு பார்த்தா நீங்க திரும்பிட்டீங்க, உங்க முகத்தை பார்த்தா அப்படி நான் விட்டுட்டேன், எனக்கு தந்தை பாசம் வந்து தடுத்துருச்சு அப்படின்னாங்க. அப்ப அப்துல் காபா சொன்னாரு, அப்ப அவுபக்கர் சித்திக் சொன்னாங்க, மகனே எனக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருந்தா நிச்சயமாக மகன் பாசம் வந்து என்னை தடுத்திருக்காது, நான் போட்டு தள்ளியிருப்பேன். இதான் பாருங்க ஈமான் உறுதிங்கிறது, இதுதான் ஈமான் உறுதி. அதான் உலகத்துல எந்த மூலையில் உள்ளா இருந்தாலும் அவன் அல்லாத ஏற்றுக்கொண்டதா இருந்தால் அவன் என்னுடைய சகோதரன், ஆனா என் சொந்த என் கூட பிறந்த என் தாய்க்கு பிறந்த சகோதரா இருந்தாலும் அவன் அல்லாத ஏற்றுக்கொள்ளாதனா இருந்தால் அவனுடைய விரோதி. இதுதான் இஸ்லாம் கற்றுக் கொடுத்தது, இப்படிப்பட்ட ஈமானிய உறவை தான் இஸ்லாம் கற்றுக் கொடுக்குது. அதனாலதான் பாருங்க அந்த குறைசிகள் சேர்ந்துகிட்டாங்க, எப்படி நம்ம நம்ம புள்ள நம்ம குடும்பத்துக்குள்ள நம்ம ரத்தம் நம்ம பந்தம், அதனால நம்ம இவருக்கு சப்போர்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி எல்லா காபத்துல போய் என்ன பண்றாங்க, காபத்துல தெரியப்படுத்தி ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்க, உறுதிமொழி கொடுக்குறாங்க, நாம முகமது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஆபத்து வராம நாம எல்லாம் உறுதியா இருக்கணும்னு சொல்லி. இப்படி பனு ஹாஷிமும் பனு முத்தலிபும் இந்த மாதிரி உறுதி செஞ்சுட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே குறைஷிகள் வேற மாதிரி ரியாக்ஷன் காட்டுறாங்க. குறைசிகள் அதோட வேகமான ரியாக்ஷன் காட்டுறாங்க. ஓ இப்படி ஒரு அக்ரிமெண்ட் எடுத்தீங்களோ, இப்ப நாங்க ஒரு அக்ரிமெண்ட் போடுறோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க. சொல்லவா முடிச்சிடலாமா? சொல்லவா திட்டக்கூடாது. முன்னாடி இருக்க நாலு பேர் மட்டும் கேட்டாரு, அவங்க சொல்லுங்க சொல்ல வேண்டாம் பார் பேச ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. ஓகே சொல்லுவா ஒரு அஞ்சு நிமிஷம் சரி. குறைசிகள் என்ன பண்ணாங்க, அதற்கு எதிராக வேற வேலையா செய்ய ஆரம்பிச்சாங்க. அடுத்த தீர்மானம் என்ன பண்ணாங்க, அவசரம் அபுஜெயல் எல்லாத்தையும் கூப்பிட்டான். கூப்பிட்டு மாதிரி பனு ஹாஷிம் பனு முத்தலிமோ இந்த மாதிரி தீர்மானம் போட்டாங்க. நாம அவங்களை எதிர்த்து என்ன தீர்மானம் போடலாம்டா, அந்த பனு ஹாஷிமே பனு முத்தலிவியும் நாம ஒட்டுமொத்த மக்காவிலிருந்து பாய்காட் பண்ணணும், ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிடணும் அப்படின்ற உடனே எல்லா குறைசிகளும் ஒத்துக்கிறாங்க. இங்க பாருங்க, பனு ஹாஷிமும் பனு முத்தலிமும் ஒத்துக்கிட்டாங்க. அபுலஹப் யாருல உள்ளவன், பனு முத்தலிபில் உள்ளவன், முத்தலி அப்துல் முத்தலிப் மகன் தான் ஆகணும். ஆனால் அபுலஹப் மட்டும் அந்த உடன்பாடுக்கு ஒத்து வரல. எந்த உடன்பாட்டுக்கு? முகமது சல்லாத்தை பாதுகாப்போம் என்ற உடன்பாட்டுக்கு ஒத்து வரல. அவன் யாரோட சேர்ந்துக்கிறான்? குறைசியோட சேர்ந்துக்கிட்டான். சேர்ந்து அவனும் அபுஜஹலும் சேர்ந்துதான் ஒரு பெரிய உடன்பாடு தீர்மானிக்கிறாங்க. இவன் பனு முத்தலிப பனு ஹாஷிமே நாம ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிடணும் அப்படின்னு அவங்களோட யாரும் எந்த கொடுக்கல் வாங்கல் இருக்க கூடாது, எந்த விதமான உணவு தண்ணீர் பகிர்ந்து கொள்ள கூடாது, யாரும் எந்த வியாபார பொருளும் விற்க கூடாது வாங்கக்கூடாது. வெளியூர்ல இருந்து மக்காவுக்கு வியாபாரத்துக்கு வரவங்களும் யாருக்கு விற்க கூடாது, பனு ஹாஷிமுக்கு பனு முத்தலிப் விற்க கூடாது. அப்படி யாராவது பனு ஹாஷிமுக்கு வித்தாங்க உணவு கொடுத்தாங்கடா, அவங்களோட நம்ம என்ன பண்ணலாம், இந்த தொடர்பு கூடாது. ஒட்டுமொத்தமா சோசியல் பாய்காட் பண்ணிடுறாங்க. யார நபிசல்லா அலைஹிஸ்ஸலாத்தையும் அவங்களுடைய குடும்பத்தையும் அவங்களுடைய மனைவி மக்களையும் அவங்களுடைய தந்தை சின்னத்தா அபு தாலிபு அவங்க கூட பிறந்தவங்க அத்தனை பேரையும் ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிடறாங்க. ஒதுக்கி வச்சு ஒரு அக்ரிமெண்ட் எழுதி காபத்தலால தொங்க விட்டுறாங்க, மக்கத்து குறைசிகள் தொங்க விட்டுறாங்க. இந்த நிலையில சகோதரர்களே, அந்த மூன்று ஆண்டுகள் இந்த பாய்காட்டு பாருங்க, ஷோபை அபி தாலிப் என்று சொல்லக்கூடிய அபு தாலிப் கணவாயிலே மூன்று ஆண்டுகள் இவங்க தங்கி இருக்கிறாங்க. அப்ப பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் நஞ்ச கஷ்டங்கள் அல்ல. குழந்தைகளுக்கு குடிக்கிறது பால் கிடையாது, பெண்களுக்கு உணவு கிடையாது, எப்ப பார்த்தாலும் பெண்களுடைய கூக்குரல், குழந்தைகளுடைய அழுகை, யாரும் எந்த பொருளும் வந்து விற்கிறது கிடையாது, வாங்கறது கிடையாது. வெளியூருக்கு போனாலும் அபு பனு ஹாஷிமா ஐயோ உங்களுக்கு நாங்க வியாபாரம் பண்ணோம்டா எங்களை குறைசிகள் பகைச்சிப்பாங்க அப்படின்னு சொல்லி குறைசிகள் என்ன பண்றாங்க, குறைசிகளுக்கு பயந்து யார் எந்த பொருளும் விற்கிறது இல்ல வாங்கறது இல்ல. இந்த மாதிரி சொன்னா மக்காவை பொறுத்த வரைக்கும் விவசாய பூமி கிடையாது, விவசாய பூமியா இருந்தா சரி விற்காட போயிறாங்க, நம்ம நம்ம நிலத்துல விவசாயம் பண்ணிக்கலாம். அது ஒரு வியாபார பூமி, வியாபார பூமியில அடுத்தவங்க வியாபாரம் பண்ணதும் வாங்க முடியும் விற்க முடியும். இந்த மாதிரி ஒட்டுமொத்த சோசியல் பைக்கார்ட் பண்ண உடனே கடுமையான கஷ்டத்துக்கு ஆளாகிறாங்க மக்களுக்கு மக்கள். இது பனு ஹாஷிமோ பனு முத்தலிபோ மூன்று ஆண்டுகள் என்ன பண்றாங்க, ஒதுக்கி வச்சிடறாங்க தனிசலாலத்தையும் அவங்க குடும்பத்தாரையும். இந்த நிலையில சகோதரர்களே, ஹக்கீம் இப்னு ஹிசாம் இவர் யார் அப்படின்னா முஸ்லீம் அல்ல, ஆனால் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அண்ணன் மகன். ஹதீஜா ரலியல்லாஹு அவருக்கு யாருங்க, ஹதீஜா ரலியல்லாஹு அவங்களுக்கு யாரு மாமி, அத்தா கூட பிறந்த மாமி. அந்த ஹக்கீம் இப்னு ஹிசாம் என்ன பண்றாரு, நம்ம மாமி மாமி குடும்பம்லாம் இப்படி பட்டினியா கிடக்குது, ஏன்னா ஹல்ஜா பிராட்டியார் எப்படி இருந்தவங்க, எப்படி செல்ல சீமானா இருந்தவங்க, அந்த அம்மையாருக்கு இந்த நிலைமை ரசூலா ஈமான் கொண்டதுனால எல்லாருமே அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதனால இவர் என்ன பண்ணா, நைட்ல என்ன பண்ணுவாரு, ஒரு ஒட்டகத்துல மாவு மூட்டை ஏத்துவாரு, ஒரு ஒட்டகத்துல மாவு மூட்டை ஏத்துவாரு, ஏத்தி அப்படியே பத்தி விட்டுருவாரு. இவர் கொண்டு போனாதானே பிரச்சனை, அப்படியே பத்தி விட்டுருவாரு. அந்த ஒட்டகம் அப்படி நேரம் எங்க போயிடும், அந்த ஷோபே பனிதா அபிதாலிபிக்கு போயிடும். அவங்க இருக்கக்கூடிய பகுதிக்கு போன உடனே அந்த ஒட்டக மூட்டையை அந்த மாவு மூட்டையை எடுத்துப்பாங்க. இப்படி அவரால் முடிஞ்ச உதவி அவர் செஞ்சுட்டு இருந்தாரு. ஒரு நாள் என்ன பண்ணா, இதே அபுஜல் கண்டுபிடிச்சிட்டான், கண்டுபிடிச்சு அந்த ஒட்டகம் மாவு மூட்டையோட போன ஒட்டகத்தை அபுஜல் வழிமறிச்சு பிடிச்சிடறான். புடிச்சோன்னா ஹக்கீம் இப்னு ஹிசாமுக்கும் அபுஜஹலுக்கும் ஒரு வாய் தகரா நடக்குது. வாய் தகராக தூரமா அபுல் பக்தரி போறாரு. அபுல் பக்தரி யாரு தெரியுமா, அபுஜஹல வார உருவிட்டு அடிச்சாரு, பெல்ட் உருவி ஞாபகம் இருக்கா? அவர் அடிச்சதுல இருந்து அபுஜஹலுக்கு அவரை பார்த்தா கொஞ்சம் பயம், இவர் மோசமான ஆளு, ஆனா கொஞ்சம் நல்ல மனுஷன் அபுல் பக்தரி, காஃபிரா நல்ல மனுஷன். அவர் போறதை பார்த்த உடனே ஹக்கீம் இப்னு ஹிசாம் அவரை உதவி கூப்பிடுறான், கூப்பிடுறாரு. உடனே அபுல் பக்தரி வராரு, என்ன விஷயம், இந்த மாதிரி நான் ஒட்டகத்துல மாவு வச்சு அனுப்புறேன், அது ஒட்டகம் எங்கேயாவது போயிட்டு போகுது, அதே இவன் தடுக்கிறான் என் ஒட்டகத்தை, அது எங்கேயாவது போயிட்டு போகுது ஒட்டகம், அதே இவன் தடுக்கிறான், நீ எதுக்கு மாவு வச்சு அனுப்புற, நான் எதுக்காண்டி அனுப்புவோம், நீ ஏமா தடுக்கிற என் ஒட்டகத்தை. இப்படி தகராறு வந்த உடனே அபுஜல் பார்த்தா இதுல புது ட்ரிக்ஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அபுல் பக்தரி வராரு, வந்து நினைஞ்சாரு, அபுஜல் நீ பண்றது சரியில்லை, நீ ரொம்ப சண்டித்தனம் பண்ணிட்டு இருக்கிற, அவர் ஒட்டகத்துல வச்சு மாவு வச்சு எங்கேயோ அனுப்பிடும், அது எங்கேயோ போகுது, உனக்கு என்ன, நம்ம தான் கொண்டு போய் சோபா அபிதாலி கொடுக்க கூடாது, பனு ஹாஷிம் கொடுக்க கூடாது, ஹாஷிம் கிளையர் கொடுக்க கூடாது, ஒட்டகம் கொண்டு போய் ஒட்டகத்தை அறுக்க முடியும் ஒட்டகத்தை, அது நேரத்துக்கு போது அதோட மாவு மட்டும் யாரும் எடுத்துட்டு போவாங்க, இவர் எதுக்காண்டி மாவு முடியாது, அது அவர் விஷயமா, அவர் மூட்டை அவர் ஒட்டகம் நீ ஆபத்து கவலைப்படுற, இப்படி அபுஜஹல் பார்த்தா என்னடா இது இப்படி ஒரு சூழ்ச்சி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனால ஒன்னும் பண்ண முடியல. அபுல் பக்தரே என்ன பண்றாரு, அனுப்பி விட்டாரு. இப்படி அபுல் பக்தரையும் ஹக்கீம் இப்னு ஹிஸாமும் இப்படி அப்பப்ப என்ன பண்றாங்க, சின்ன சின்ன உதவிகள் பண்ணிட்டு இருக்காங்க, ஏதோ வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த நிலையில ஒரு நாள் ஹாஷிம் இப்னு அம்ரு அப்படிங்கிறவர் என்ன பண்றாரு, அவரும் ஹஜ்ஜா ரலியல்லாஹு தூரம் சொந்தம் அந்த ஹாஷிம் இல்ல ஹிஷாம், ஹிஷாம் இப்னு அம்ரு, ஹிஷாம் இப்னு அம்ரு என்ன பண்றாரு, நேரா ஜுஹைர் இப்னு உமையாட்ட வர்றாரு. இந்த ஜுஹைர் இப்னு உமையா யாருண்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு மாமி மகன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாமி வந்து ஆத்திகா, அதாவது அப்துல் முத்தலிபுடைய மகள் அபு தாலிபுக்கு அக்கா. அபு தாலிபுக்கு யாருங்க அக்கா, அபு தாலிபுக்கு அக்கா அப்துல்லாக்கா, அக்கா அப்துல்லாக்கா ரசூலாக்கு யாரு மாமி தானே, அந்த மாமி ஆத்திகா அவங்க பேரு. அந்த மாமி மகன் தான் ஜுஹைர் இப்னு உமையா. இந்த ஜுஹைர் என்ன பண்றாரு, இவரு இவர்ட்ட வந்து இந்த ஹிஷாம் இப்னு அம்ரு சொல்றாரு, ஜுஹைர் உனக்கு வெக்கமா இல்லையா, நீ நல்லா பசிச்சு வயிறார தின்னுட்டு இருக்கிற, உன் தாய் மாமன்கள் படுற பாட்டை பத்தியா, உன் அம்மா கூட பிறந்தவர் யார் அபு தாலிபு, உன் அம்மா கூட பிறந்தவர் அப்பாஸ், உன் அம்மா கூட பிறந்தவர் ஹாரிஸ், எல்லாம் உங்க அம்மாவுடைய கூட பிறந்தவங்க, அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, நீ வந்து இப்படி சுகமா சாப்பிட்டு இருக்கிய, உனக்கு கொஞ்சம் கூட ரோஷம் இல்லையா அப்படின்ற உடனே இந்த ஜுஹைர் சொல்றாரு, நான் தனியால இருந்து என்னப்பா பண்ண முடியும், ஒட்டுமொத்த குறைஷி அவங்களை ஒதுக்கி வைக்கும் பொழுது நான் தனியால இருந்து என்ன பண்ண முடியும், இல்ல நீ தனியால் இல்ல உனக்கு இன்னொரு ஆள் சப்போர்ட் இருக்குது, அந்த சப்போர்ட் தான் நீ செய்யலாமா, யார் சொல்லு, நான் தான் இதான் நான் இருக்கிறேன், நம்ம ரெண்டு பேசி தான் செய்வோமா அப்படின்னா, அப்ப ஜுஹைர் சொல்றாரு, இல்ல நம்ம ரெண்டு பேசி ஒன்னும் செய்ய முடியாது, மூணாவது ஒரு ஆளை பாரு. அப்படியா, மூணாவது ஆளு முத்தஹிம் இப்னு அதி அப்படிங்கிற ஆள்ட போறாங்க, அவரும் கொஞ்சம் நியாயமான ஆளு. அவர்த்தி சொல்றாங்க, இது என்னங்க அநியாயமா இருக்குது, பச்சை பிள்ளைங்க என்னங்க பாவம் பண்ணுச்சு, முகமது ஏதோ அவர் மார்க்கத்தை சொல்லிட்டு இருக்கிறாரு, நம்ம இப்படி பாய்க்காடு பண்ணாலும் பச்சை குழந்தைங்க உணவு இல்லாம செத்துட்டு இருக்குது, பால் இல்லாம செத்துட்டு இருக்குது, அந்த குழந்தைங்க என்னங்க பண்ணுவாங்க அப்படின்ற அப்ப முத்தஹிம் சொல்றாரு, நீ சொல்றதா கரெக்ட் தான், நம்ம தனியா இருந்து என்ன பண்ண முடியும். அப்ப அவர்ட்டும் சொல்றாரு, நம்ம ரெண்டு பேர் தனி இல்ல, நம்மளோட மூணாவது ஆள் இருக்குது, யார் இருக்கா, ஜுஹைர் இருக்காரு அப்படின்னு. அப்படி அப்ப இன்னொரு ஆளை தேடு, இன்னொரு ஆள் அபுல் பக்தர் போறாங்க. இப்படி நாலு பேர் சேர்ந்து என்ன பண்ற, ஆலோசனை பண்ணி சரி ஓகே எப்படி ஆரம்பிக்கலாம், எப்படி பிரச்சனை ஆரம்பிக்கலாம், ஆலோசனை பண்ணி என்ன பண்றாங்க, அவன் பண்ண பிளான் பண்ணி மறுநாள் காலையில அபு ஜஹல் எல்லாம் உட்காந்துருக்கலாம் சபையில, மக்கள் உட்காந்துருக்கான் காபத்துல ஹரம சுத்தி, அபு தாலிப் நபிசல்லாத்தின் சாச்சா அவரும் காபத்துல மூலையில அப்படி சோகமா உட்காந்துருக்காரு வருத்தமா. அந்த அந்த நேரத்துல இந்த ஜுஹைர் இப்னு உமையா இருக்காருல்ல ஆத்திகாவுடைய மகன் ரசூலுல்லாஹி மாமி மகன் மச்சான், அவர் தான் எழுந்திருக்காரு, எழுந்து குறைஷிகளே இது நீங்க பண்றது கொஞ்சம் மனிதாபிமானம் இல்லாத செயல், இதை நான் ஏத்துக்க தயாரா இல்ல, அன்னைக்கே இந்த உடன்பாட்டுல எனக்கு உடன்பாடு கிடையாது, அதனால இந்த உடன்பாடு உடனே கிழிச்சு எரிஞ்சிட்டு அவங்க பனு ஹாசிமுக்கு போன தடைய நம்ம உடைக்கணும் அப்படின்ற உடனே அபூஜஹல் திரும்பி பார்த்து, நீ அநியாயம் பண்ற போய் சொல்ற, யாரோ தூண்டி விட்டுருக்காங்க அப்படின்னு கத்துறா. உடனே அபுஜஹல் கத்தன உடனே முதல்ல ஜுஹைர் கத்தனார் இல்லையா, அவர் சொன்ன உடனே முத்தையும் நினைச்சாரு, ஆமா ஆமா ஜுஹைர் சொல்றதுதான் கரெக்ட் அப்படின்றாரு. பொதுவாகவே எந்த ஒரு விஷயத்தையுமே அப்படியே ஒரு 500 பேர் உட்கார்ந்து இருப்பாங்க, பூனைக்கு யாரா மணி கட்டுறது, ஒருத்தர் கட்ட ஆரம்பிச்சா மொத்தம் என்ன பண்ணுவாங்க, மனித இயல்பு, ஒருத்தர் பேச ஆரம்பிச்சா ஹூன்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருவாங்க, யாருமே பேசணும்னா எல்லாம் மீதியா உட்காந்துருப்பாங்க. இது அந்த மாதிரி அவங்க பிளான் பண்ணி ஒரு பக்கம் ஜுஹைர் ஆரம்பிச்சாரு, ஜுஹைர் ஆரம்பிச்ச உடனே அவர் அடக்கணும்னு பார்த்தா அபு ஜஹல், உடனே இந்த பக்கம் முத்தஹிம் ஆரம்பிச்சாரு, முத்தஹிம் பாக்குறா இந்த பக்கம் அபுல் பக்தர் கத்த ஆரம்பிச்சாரு, இந்த பக்கம் ஹக்கீம் இப்னு ஹிஸாம் கத்த ஆரம்பிச்சாரு, இப்படி ஆளாளு கத்த ஆரம்பிச்ச உடனே ஆமா ஆமா நாங்களே ஏத்துக்கல, நாங்களே ஏத்துக்க மாட்டோம், நாங்களே ஏத்துக்க மாட்டோம் கத்த ஆரம்பிச்ச உடனே அபு தாலிபுக்கு சிரிச்சுட்டே இருக்கிறாரு. ஏன்னா அபு தாலிபுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடிதான் அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹுக்கு வஹி வந்து பெருமானார் சல்லல்லாஹு அபு தாலிபுக்கு சொன்னாங்க, என்னண்டா செச்சா கவலைப்படாதீங்க, இந்த கஷ்டம் ரொம்ப நாளைக்கு நீடிக்காது, அவர்கள் எழுதி வைத்த ஒப்பந்தம் காபத்துல வச்சிருக்காங்க பாருங்க, அந்த ஒப்பந்தம் கரையானால் அரிக்கப்பட்டு அந்த ஒப்பந்தமே கிழிஞ்சு போச்சு, கரையாங்க அரிக்கப்பட்டு ஒப்பந்தமே கிழிஞ்சு போச்சு, இந்த செய்தி அல்லாஹ் எனக்கு சொல்லியிருக்கிறான், அதனால இந்த தடை ரொம்ப நாளைக்கு நீடிக்காது, இன்னும் ஓரிரு நாள்ல இதுக்கு நல்ல முடிவு கிடைக்கும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் யாரும் சொல்லியிருந்தாங்க, அபு தாலிப் சொல்லியிருந்தாங்க. அபு தாலிப் காபத்துல்லாவுடைய செவத்துல சாஞ்சி உட்காந்துட்டு தன்னுடைய தம்பி மகன் சொன்னதுல சந்தோஷப்படுறாங்க, என் தம்பி மகன் சொல்றதெல்லாம் உண்மைதான், அவனுக்கு அல்லாட தான் வகி வருது அப்படின்னு சந்தோஷப்பட்டு அவன் சொல்றாங்க, நீங்க எல்லாம் வேணுமா வேணாமனு பேசுறது அப்புறம் இருக்கட்டும், முதல்ல காபத்துல திறந்து உள்ள போய் அந்த அக்ரிமெண்ட் பாருங்க, அந்த அக்ரிமெண்ட் பிஸ்மிக் அல்லாஹும் ஆரம்பிப்பாங்க குறைசிகள், பிஸ்மிக் அல்லாஹும் அப்படின்னு அக்ரிமெண்ட் எழுதிருக்காங்க, அந்த பிஸ்மிக் அல்லாஹுங்கிற வார்த்தையை தவிர மற்ற ஒட்டு மொத்த அந்த தோல்ல எழுதப்பட்டதையும் எது அரைச்சிச்சு, கரையா அரைச்சிருச்சு. நீ பாக்கலாம் என்னடா இது, இது பெரிய அபூர்வமா இருக்குது, அந்த அக்ரிமெண்டே கரையாந்து நடிச்ச அப்படின்னு. இப்ப அபுல் பக்தர் எழுதுற எழுந்திருக்கிறாரு, ஆமா அக்ரிமெண்டே கரையாந்து நடிச்சு, அப்புறம் நான் எல்லாம் களைஞ்சு போக முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சு அப்படின்ற உடனே எல்லாம் களைஞ்சு போய் மறுநாளே முஸ்லீம்கள் எங்க வந்துடுறாங்க, மக்காவுக்கு வந்துடுறாங்க. பாய் காட்டு முடிஞ்சு போச்சு. பாய் காட்டு முடிஞ்சு சகோதரர்களே, பெருமானா கொஞ்சம் சந்தோஷப்பட அலமதுல்லா. இந்த 3 வருஷம் இந்த பாய் காட்டு, இந்த பாய்காட் 3 வருஷம் பாய்காட் ஆகி கலந்துல கொஞ்சம் அல்லா ரிலாக்ஸ் ஆகிதான் அப்படின்னு நினைக்கும் பொழுது பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெரிய இடி மாதிரி செய்தி வருது. என்னங்கிறது நாளைக்கு பாக்கலாம் இன்ஷா அல்லாஹ்.